சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 26 அத்தியாயம். ஆசை துடித்தது, நாணம் தடுத்தது. தயாதி காய்ச்சலாலும் அரசுரிமை பேராசையாலும் இளம் செட்சினியை தீர்த்து கட்டியதன்றி சோழ நாட்டு இளவளையும் ஒழித்துவிட சூழ்ச்சி செய்து ஆண் பொருணை நதிக்கரை மாளிகைக்கு தீ வைத்த இருங்கோவேலின் வஞ்சக வலையை தன் வாழ் பலத்தால் அறுத்தறிந்து வெளிவந்த போது தன்னை சூழ்ந்துவிட்ட தீயால் இடது கால் கருகிவிட்டதாலும் சொந்த பயிரை சில நாட்கள் மறைத்து வைப்பதே நலமென்று கருதியதாலும் கரிகாலன் என்ற காரண பெயரை சூடி புது பெயருடன் புது மனிதனாக உலகில் புகுந்துவிட்ட திருமாவளவனை பற்றிய நினைப்பே உள்ளங்களில் சூழ்ந்து நின்றதால் பாழடைந்த மாளிகைக்குள் மீண்டும் நுழைந்த இளம் செழியனோ பூவழகியோ இன்பவள்ளியோ பின்னால் தங்கிவிட்ட சமண அடிகளை சிறிதும் கவனிக்கவே இல்லை. மாளிகை உட்கூடத்தில் நுழைந்த பின்பே அவர் உள்ளே வராததைக் கண்ட இன்பவள்ளி, அம்மா அடிகளை காணோம் என்று கேட்டபோது கூட எல்லாம் வருவார் வா என்று அசட்டியாகவே பூவழகி பதில் சொன்னாள். வாயிலில் ஏற்பட்ட குதிரை கொள்ளபடி சத்தத்தை கேட்ட சோழ வீரர்கள் இருவர் பூவழகியை உட்கூடத்தில் சந்தித்து, அம்மா வாயிலில் யாரோ பேசுகின்றார்கள் போலிருக்கிறது என்று பாதி கேள்வி போலும் பாதி விஷயத்தை விசாரிக்கும் தோரணையிலும் கேட்டபோது கூட, யார் போனால் உங்களுக்கு என்ன, போய் உறங்குங்கள், தேவையிருந்தால் நானே கூப்பிடுகின்றேன் என்று வேளிற்குள்ள மங்கை உஷ்ணமாக பதில் கூறவே வீரர்களும் பயந்து தங்கள் அறைகளை நோக்கி பின்வாங்கினர். இளம் செழியன் பின்தொடர மாளிகை உட்கூடத்தை கடந்த திருமாவளவன் படுத்திருந்த தன் சொந்த அறைக்குள் பூவாழகி நுழைந்த போது அவர்கள் இருவருக்கும் நாலடி பின்னாலேயே சென்ற இன்பவள்ளிக்கு படைத்தலைவன் பூவழகி இருவருடைய உறவு முறையும் காதல் விரோதங்களும் நன்றாக தெரிந்திருந்ததாகையால் அடுத்த நேரக்கூடிய சொல்லம்பு வீச்சுக்கும் உணர்ச்சி போராட்டத்துக்கும் இடையே தான் தலையிடுவது உசிதமல்லவென்று அந்த அறைக்குள் நுழையாமல் பின்தங்கி நின்று சற்று யோசித்துவிட்டு மீண்டும் வாயிற்பக்கத்தை நோக்கி நடந்தாள். பூவழகியின் இதயம் பெரும் போர்க்களமாக இருந்ததால் அவள் இன்பவள்ளி பின்தங்கிவிட்டதையோ வாயிலுக்கு சென்று விட்டதையோ சிறிதும் கவனிக்காமல் படைத்தலைவன் மட்டும் தன்னை தொடர்ந்து வருகின்றான் என்ற நினைப்பே இல்லாமலும் தன் அறைக்குள் நுழைந்தாள். நுழைந்ததும் எதிரே இருந்த பஞ்சனையை நோக்கினாள். அந்த பஞ்சனையில் அப்பொழுதும் சோழ நாட்டு இளவல் படுத்திருப்பது போன்ற பிரம்மையே ஏற்பட்டதால் படுக்கையை சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டே நின்றாள். பூவழகி உறையூர் மாளிகை உப்பரகையில் பனிப்பெண்கள் கவரி வீச சுற்றிலும் அகிர்புகை எழுந்து பரிமளிக்க மலரணையில் படுக்க வேண்டிய சோழ மண்டலாதிபதி காயமடைந்து தன் படுக்கையில் அனாதை போல் படுத்து கிடந்த பரிதாபத்தை எண்ணியதும் அவள் கருணை இதயம் பாகாக உருகி அனுதாபத் துளிகளை கண்களிலும் திரட்டி நிறுத்தியது. அந்த நீர்த்துளிகள் இட்ட திரையிலும் எதிரே படுக்கையிலிருந்த திருமாவளவன் தன்னை நோக்கி புன்னகை புரிவது போல தோன்றியது பூவழகிக்கு. அவன் சகோதரி என்று அழைத்ததை எண்ணிய அவள் இதயத்தில் தாபத்துடன் பெருமையும் போட்டி போடவே கண்களில் நீர்த்துளிகள் தேங்கி நின்ற அந்த சமயத்திலும் அவள் இதழ்களில் பெருமை புன்சிரிப்பு ஒன்றும் படர்ந்தது. எத்தனை இளவயது, எப்படி அந்த மாளிகையிலிருந்து தப்பினார் இளவரசர், காவலர் இருப்பார்களே, அத்தனை பெயரையும் வெட்டி போட்டு வருவதனால் அந்த மெல்லிய கரங்களின் வலிமை எத்தனையாக இருக்க வேண்டும் என்று நினைத்த பூவழகிக்கு கரவலிமை பற்றிய நினைப்பு வந்தவுடன் படைத்தலைவனை பற்றிய நினைப்பும் வந்தது. படைத்தலைவன் கைகளும் மிக மெல்லியது என்பதையும் ஆனால் அவன் தன் கைகளை சாதாரணமாக பிடித்த சமயங்களில் கூட பிடி எறும்பு பிடியாக இருப்பதையும் எண்ணி பாதி கோபமும் பாதி ஆசையும் கலந்து உருவாட சங்கடப்பட்ட அந்த வேளிற்குள பாவை மேற்கொண்டு படைத்தலைவனை பற்றி நினைக்க இஷ்டப்படாமல் இன்பவள்ளி என்று அழைத்து கொண்டு சரல் என்று திரும்பியவள் ஓசைப்படாமல் தன்னை பின்தொடர்ந்து நெருங்கி நின்று கொண்டிருந்த படைத்தலைவன் மீது மோதிக்கொண்டாள். எதிர்பாராது திரும்பி தன் மேல் மோதிக்கொண்ட பூவழகியின் பூ உடலை கீழே விழாமல் பிடித்துக் கொண்ட இளம் செழியன், இன்பவள்ளி இங்கில்லையே என்றான். பூவழகி படைத்தலைவனுக்கு பதிலேதும் சொல்லாமல் ஒரு கணம் நின்றாள். தன்னை பிடித்து நின்ற கைகளின் வலிமை அந்த சமயத்தில் அனுபவித்துக் கொண்டு சிறிது நேரம் பேசாமலே நின்றாலும் தான் சற்று முன்பு அந்த கரங்களை பற்றி நினைத்தது சரியாகவே இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தாள். உடலை அவன் பற்றி நின்ற இடங்கள் கண்ணிச்சு வந்திருக்கும் போல் தோன்றினாலும் பூவழகி அந்த பிடியிலிருந்து தளராமலும் கைப்பிடித்த வலிமையை அணைத்து ஓடிய இன்பத் தாரையில் மூழ்கியும் தத்தளித்து நின்றாள். இருப்பினும் இரண்டு கணங்களில் சுயநிலைக்கு வந்துவிட்ட அந்த வேளிற்குல பாவை தன் உடலை அவன் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு பஞ்சனை பக்கம் திரும்பி அதில் இருந்த பட்டு விரிப்புகளை நீக்கி உதற முற்பட்டாள். காரணம் இல்லாத கோபம் அவள் இதயத்தில் தேங்கி நின்றதால் அவள் பஞ்சனையை சீர்படுத்துவதில் அவசியத்துக்கு அதிகமான வேகத்தை காட்டினாள். அந்த வேகத்தில் அவள் உடல் எத்தனை மோகனகரமாக அப்படியும் இப்படியும் வளைந்தது, எத்தனை எத்தனை கவர்ச்சி ஜாலங்களை காட்டி காட்டி மறைத்தது, எத்தனை எத்தனை முறை அந்த கூறு விழிகள் அவன் மீது கோபக் கனைகளை வீசின. வேகத்தில் படுக்கையை தலைமாட்டுக்கும் கால்மாட்டுக்கும் சென்றபோது அவள் உடல் எத்தனை முறை வேகத்துடன் அவன் மீது உராய்ந்தது. இவற்றையெல்லாம் கவனித்தும் அனுபவித்தும் உணர்ச்சிகள் பெரும் அலைகளாக உள்ளத்தில் எழுந்து மோத பேசாமல் நின்ற இளம்சிழியன், பெண்களின் கோபமே இத்தனை இன்பங்களை அள்ளி வீச முடியுமானால் அவர்கள் ஏன் கோபித்துக் கொண்டே இருக்கக்கூடாது என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டான். அவள் கோபத்துக்கு காரணம் தான் அவளோடு தனிமையில் இருப்பதுதான் என்பது நன்றாக தெரிந்தே இருந்தது படைத்தலைவனுக்கு. ஆனால் அவள் ஏன் அவனோடு தனிமையில் இருக்க வேண்டும்? இன்பவள்ளியை இருமுறை குரல் கொடுத்து அழைப்பதை தடுத்தது யார்? அவசியம் இருந்தால் உட்கூடத்தில் சந்தித்த வீரர்களை கூப்பிட்டால் துணைக்கு வந்து விடுவார்கள். ஏன் அவள் அவர்களை அழைக்கவில்லை? துணை தேவையில்லையா? இளம்சழியன் இருக்கும் போது வேறு துணையை அவள் இதயம் விரும்பவில்லை என்பது வேளிர்குல பேரழகிக்கு நன்றாக தெரிந்து இருந்தது. வாழ்க்கையில் பெண்களுக்காக ஏற்பட்ட துணைவர்கள் மூவர்தான் என்று வடமொழி வாக்கியம் கூறுகிறது. இளமையில் தந்தை, வாழை பருவத்தில் கணவன், வயோதிகத்தில் மைந்தன் என்று மூவர் துணையுடனும் அந்த மூவருக்கு அடங்கியும் பெண்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அறநூல் கூறுகின்றது. அந்த மூன்று துணைவர்களில் பெண்கள் இரண்டர கலப்பது வாழை பருவத்தில் கிடைக்கும் துணையுடன் தான். இனம் தெரியாத இளமை பருவமே வாலிப துணையின் அவசியத்துக்கு கோடிட்டு காட்டுகிறது. வயோதிகம் வாலிப துணையின் நாள்களை நினைத்து சாந்தி பெறுகிறது. இப்படி ஒரு பருவத்தில் எதிர்பார்ப்பையும் இன்னொரு பருவத்தில் சாந்தியையும் அளிக்கும் அந்த வாலிப துணை அருகில் இருக்கும் போது கோபத்திலும் தாபத்திலும் வெறுப்பிலும் விருப்பிலும் பெண்மை அந்த துணையின் இன்பத்தை அடைவதிலேயே நாட்டத்தோடு நிற்கிறது. அந்த நாட்டம் ஏற்படும் போது கோபம், குதர்க்கம், ஆர்ப்பாட்டம், பிகு முதலிய விவகாரங்களும் ஏற்படுகின்றன. இன்பம் என்னும் அழகுக்கு இந்த விவகாரங்களும் தேவையாயிருக்கிறது. அழகிய வைரங்களைப் போல் ஜொலிக்கும் நட்சத்திரங்களுக்கு இருண்ட ஒரு ஆகாயம் தேவையாக இருக்கிறது அல்லவா? இன்பமான நதிச்சுனை புறப்பட கடினமான மாலை கருக்கள் தேவையாயிருக்கிறது அல்லவா? இப்படி கடுமையிலிருந்து துளிர்க்கும் இன்ப வேதனையில் பூவழகி அந்த சமயத்திலும் மூழ்கி இருந்ததால் அவள் போக்கே விபரீதமாக இருந்தது. விடுவிடையென்று பஞ்சனை விரிப்புகளை எடுத்து உதறி பஞ்சனையை சீர்படுத்திய பிறகு செம்பருத்தி சாறு வைத்திருந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அறையின் சாளரத்துக்கு அருகில் கொண்டு போய் வைத்த பூவழகி மீண்டும் பழைய விடத்துக்கு வராமல் சாளரத்துக்கு அருகிலேயே நின்றாள். சற்று நேரத்துக்கு முன்பு பச்சிலை வாட்ட உதவிய விளக்கின் தங்க ஒளி அவள் அழகிய உடலின் மீது லேசாகப்பட்டுக் கொண்டிருந்ததாலும், அவள் இளம்சழியனுக்கு முதுகை காட்டிக் கொண்டு நின்றிருந்ததாலும், சாளரத்தை அடுத்த சுவர்களில் அவள் அழகிய உருவத்தின் பக்க பகுதிகள் மட்டும் நிழலாக விழுந்திருந்தன. விவரம் பூராவும் புலனாகாமல் நிழலாக விழுந்து கிடந்த சமயத்தில் இணையற்ற அவள் எழில் உடலின் கம்பீரம் படைத்தலைவன் மனத்தை பெரிதும் அலைக்கழித்தது. கருமையான பெரும் பாம்பு போல் அவள் முதுகில் புரண்டு இடைக்கு சற்று கீழே தடைப்பட்டு ஒரு பக்கமாக வளைந்து கிடந்த அவள் அழகிய பின்னலும் பின்னலுக்கு அகப்படாமல் கழுத்து பிரதேசத்தில் விலகி நின்ற கழுத்தின் சிவப்பை சற்று அதிகமாக எடுத்து காட்டிய கேச பிரிவுகளும் பூவழகியின் பின்னழகு முன்னழகுக்கு சிறிதும் குறைந்ததல்ல என்பதை நிரூபித்தது. பின்னால் ஒரு புருஷன் தன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்பதால் சங்கடப்பட்ட உள்ளத்தின் காரணமாக இரண்டு மூன்று முறை தத்தளித்து அசைந்த கால்கள் இதர லாவண்யங்களையும் லேசாக அசைத்து காட்டுவே இளம்சழியன் முன்னால் செல்லவோ அறையிலிருந்து கிளம்பி வெளியே ஓடிவிடவோ திராணி இல்லாமல் நின்றான். பின்னால் சற்று தூரத்தில் நின்ற புருஷனும் புதியவனல்ல, அவன் முறைப்பிள்ளைதான். தன்னை பார்க்காதவனும் அல்ல, வருஷ கணக்கில் பழகியவன் தான். தொடாதவனும் அல்ல, தொட்டு பேசியவனும் கூட எதுவும் புதிதல்ல. இருப்பினும் இந்த சமயத்திலும் புது உணர்ச்சிகள் அந்த பேதையின் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. வாலிபத்தின் உணர்ச்சிகளின் தன்மையை நினைத்து அவள் பெரிதும் வியந்தாள். எல்லாம் பகைமைதான். இருப்பினும் அவ்வப்பொழுது புதிதாக தோன்றும் இந்த உணர்வின் மர்மம் தான் என்ன? எத்தனையோ முறை இவரோடு பழகியிருக்கின்றேனே, ஏன் இவரை கண்டதும் உடல் கூசுகிறது, மனம் துடிக்கிறது, வெட்கம் தடுக்கிறது என்று எண்ணி பார்த்ததும் தடுமாறினாள் பூவழகி. வாலிப பருவத்தில் மட்டும் பழமையெல்லாம் அந்தந்த நேரத்திற்கு புத்த புதிதாக காட்டும் இயற்கையின் இந்திரஜாலத்தை எண்ணி பெருமூச்சு விட்டாள் பூவழகி. இந்த பெருமூச்சில் அவள் உடல் ஒருமுறை எழுந்து தாழ்ந்தது. அந்த பெருமூச்சையும் அதன் விளைவாக எழுந்து தாழ்ந்த பின் அழகையும் கவனித்த இளம்சழியன் மெல்ல தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கட்டிலை சுற்றி சென்று அவளை அணுகி மிகவும் நெருங்கி நின்றான். அவள் காலடிகள் கட்டிலை சுற்ற முற்பட்ட அந்த கணமே முறைப்பிள்ளை தன்னை நோக்கி வருகின்றான் என்பதை உணர்ந்த பூவழகி சாளரத்தின் கதவு ஒன்றை ஒரு கையால் பற்றி கொண்டாள். அவன் தன்னை நெருங்கிவிட்டதையும் பின்னால் வெகு அருகில் நிற்பதையும் அவள் கண்கள் காணாவிடனும் உணர்ச்சிகள் மூட்டிவிட்ட நெருப்பை விசிற அவன் மூச்சு அவள் கழுத்தை தடவியது. இரவில் திடீர் என்று எழுந்ததால் தலையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த ஓரிரு தனிச்சரங்களின் மலர்களின் நறுமணத்தை முகர்ந்த படைத்தலைவன் உணர்ச்சிகள் பெரும் கொந்தளிப்பை அடைந்ததால் அவன் மூச்சும் வெகு உஷ்ணமாகவே இருந்தது. உள்ளே உணர்ச்சிகள் மூட்டிவிட்ட நெருப்புடன் புறத்தே காதலன் வீசிய மூச்சு காற்றின் உஷ்ணமும் சேர்ந்து கொள்ளவே பூவழகியின் உடல் முழுவதும் இன்ப ஜுவாலை பெரும் புயலாக வீசியது. அந்த ஜுவாலையில் வெந்து கருகிவிடும் நிலையில் இருந்த அந்த மலர் உடலுக்கு ஆறுதல் அளிக்க இஷ்டப்பட்டது போல இளம் சொழியின் இடது கரம் அவள் தோளை மெல்ல பற்றியது. அந்த கர ஸ்பரிசத்தின் இன்ப பிரவாகம் உடலெங்கும் பாய்ந்தாலும் அந்த பழைய உணர்ச்சி ஜுவாலையின் வேகம் மட்டும் அடங்காமலே இருந்தது பூவழகிக்கு. உணர்ச்சி வெள்ளத்தில் அவள் மிகுந்தாள். அந்த வெள்ளத்தில் உடன் வர, அடித்து செல்ல, அமிழ்த்து இந்த உலகத்தில் இருந்து மறைந்து விட இளம் சொழியனையும் அவள் உணர்ச்சிகள் இறைந்து அழைத்தன. அந்த அழைப்புக்கு அவன் இணங்கியது அவளுக்கு நன்றாக தெரிந்தது. அதிகமாக நெருங்காவிட்டாலும் சங்கடத்தில் அசைந்த அவன் உடல் தன் மீது இருமுறை லேசாக உராய்ந்ததை அவள் உணர்ந்ததால் அசைந்தாள். ஏதோ விவரிக்க இயலாத அச்சம் அவளை சூழ்ந்து கொண்டது. அச்சம் மடத்தை தேடினாலும் இடம் கிடைக்காததால் திணறினாள் அவள். ஆசை துடித்தது, ஆனால் நாணம் தடுத்தது. பெண்மை உயர்குணங்கள் எல்லாம் அவளிடம் அந்த நிலையில் எழுந்து நின்றதால் ஒரே புருஷனிடம் லயிக்கும் கற்புடைய தமிழ் பெண்டிரின் பொலிவு அவள் உடலெங்கும் கண்டது. அது அவள் முகத்திலும் நன்றாக பிரகாசித்தது. கண்கள் சுடர்விட்டாலும் நாணத்தால் இமை தாழ்த்தின. இவற்றையெல்லாம் பார்க்க முடியவில்லை இளம் செழியனுக்கு. அவள் முகம்தான் சாளரத்தை நோக்கியிருந்ததே. இருப்பினும் உணர்ச்சிகள் அபரிமித வேகத்துடன் உடலில் சுழன்றதால் சுய பலத்தை இழந்த படைத்தலைவன் ஓர் ஊன்றுகோலாக அவளுடைய இன்னொரு தோளையும் கையால் பற்றியதன்றி பூவழகியே என்று மெல்ல அழைக்கவும் செய்தான். இன்னிசை போன்ற பெண் குரல் அல்ல அது. கரகரப்பான ஆன்மகன் குரல். தோளில் பிடித்த கை மலர்கை அல்ல, வாளை பிடித்து பிடித்து கடுமையாகிவிட்ட இரும்பு கை. ஆனால் அந்த கரகரப்பு குரல் எத்தனை இன்பமாக இருந்தது பூவழகிக்கு. இரும்பு கை பிடித்த இடத்தில் தோள் வலிக்கத்தான் செய்தது. ஆனால் அந்த வழி காட்டியது சொர்க்க மார்க்கம் போல இருந்தது அந்த வேளிர்குல மங்கைக்கு. அவள் இதயம் வெகு வேகமாக அடித்துக் கொண்டது. ஆசை துடித்தது, நாணம் தடுத்தது. அதை உதறி திரும்பி அவனை நோக்கினாள் அவள். அவனை மட்டும் நோக்கி இருந்தால் முடிவு எப்படி திரும்பி இருக்குமோ தெரியாது. ஆனால் வாயிற்படியில் யாராவது இருக்கப் போகின்றார்கள் என்ற பயத்தால் அங்கும் நோக்கினாள். ஆசை பறந்தது, நாணம் வெற்றி கொண்டது, திகிலும் அவள் சித்தத்தில் சூழ்ந்தது. அப்படி அவளை திகிர்படுத்த வேளையில்லா வேளையில் திடும் பிரவேசமாக மாளிகையில் நுழைந்து வாயிற்படியில் பூதாகரமாக நின்ற அந்த அரக்கன் யார்? இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.